நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் சுகிதா.
வணக்கம் ராச்சல்.
ஊடகத்துறையில் 13 ஆண்டுகள், நியூஸ் 7 தமிழின் அசோசியேட் எடிட்டர், 5,000-க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி ஊடகத்தின் உச்சியில் நிற்கின்றீர்கள் நீங்கள். இது வந்து ஒரு நகரத்திலேருந்து வந்திருந்த ஒரு பெண்மணி அப்படின்னா இந்த இலக்கை அடைவது கொஞ்சம் ஒருவேளை எளிதாக இருந்திருக்கலாம். கிராம பின்னணியிலிருந்து கிளம்பி இப்படி ஊடகத்தின் உச்சம் தொட்ட கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ஒரு பத்திரிகையாளர் ஆகணுங்கிற ஒரு கனவு வந்து எனக்கு வார இதழ்கள் படிக்கிறது மூலமா வந்ததுதான். வீட்டுல எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க, அதன் மூலமா எனக்கு வந்த ஒரு கனவு. அப்ப வந்து கீழே வந்து பத்திரிகைக்கு கீழே பெயர்கள் வரும், திருமாவேலன், ரா கண்ணன் அப்படின்னு ஆனந்த விகடன்ல வரக்கூடிய அந்த பெயர்கள், சுஜாதா, மனுஷபுத்திரன், ஞானி, இப்படியான அந்த பெயர்கள் வந்து என் மனசுக்குள்ள உள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம பேரும் அப்படி வரணும்னு ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர்னா எல்லாரையும் கேள்வி கேட்கலாம், அதிகாரத்தில் இருக்கிறவர்களை அறத்தின் பக்கம் நின்று மக்களுடைய கேள்விகளை கேட்கலாம்னு வாசிப்பு பழக்கத்துல உருவான ஒன்றுதான். அந்த ஒரு கனவை நோக்கிதான் நான் அந்த கிராமத்துல இருந்து சென்னை நோக்கி வந்தேன். சென்னைக்கு வந்து அதற்கான ஒரு முயற்சியை மட்டுமே எடுத்து அந்த ஓட்டத்திற்கால மட்டுமே நான் வந்து பயணிச்சேன். அதுதான் என்ன பத்திரிகையாளராக நிலைநிறுத்த.
சரி, பத்திரிகையாளராக நிலைநிறுத்தினா கூட பொதுவாக வந்து பத்திரிகையாளராக போறவங்க கூட பாலிடிக்ஸ், அரசியலை வந்து தொட மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கடினமான ஒரு துறை. இப்போ ஊடகத்துறையிலேயே உங்களுக்கு அரசியல் தெரியணும்னா அதன் வரலாறு தெரியணும், நிறைய தெரிஞ்சிருக்கணும், வாசித்திருக்கணும். அப்படியான ஒரு பெரிய ஒரு வாசிப்பு, ஒரு புரிதல் இதெல்லாம் தேவைப்படுற அந்த துறை மீது, அரசியல் துறை மீது ஏன் உங்களுக்கு ஆர்வம் வந்தது?
அதற்கு காரணமும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கான இடம் குறைவாக இருக்கிறது. நமக்கு பெண்கள் அரசியல்ல இருக்கிறதே ரொம்ப குறைவு. அதுவும் இந்தியாவுல நிறைய முதலமைச்சர்களை, பிரதமர்களை நம்ம பார்த்துட்டோம். ஒரு பிரதமர் இருந்திருக்கிறாங்க, நிறைய முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் பெண் அரசியல் தலைவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பத்திரிகை துறையிலையும் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அரசியல் பேசக்கூடிய பெண்கள் மிக குறைவா இருக்கிறாங்க. அப்ப எனக்கு தோணுச்சு, இங்க நாம நிலைநிறுத்திக்கிறதுக்கு பெண்கள்னா வெட்டி அரட்ட பேசுவாங்க, இல்லைன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் பத்தி எழுத தெரியும், அவங்களுக்கு ஒரு உணவு சார்ந்த ஒரு ரெசிபி, அதுவே ஒரு பெரிய வேலை, அது வந்து ஒரு இன்வால்மெண்டோட செய்ய வேண்டிய வேலை தான், நான் குறைச்சி மதிப்பிடல. ஆனா இதையெல்லாம் தாண்டி அந்த இடத்துல ஒரு 4 ஆண்கள் உட்கார்ந்து அரசியல் பேசுவாங்க, பெண்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்டேட் இருக்காது, நீங்க சொன்ன மாதிரி வாசிப்பு இருக்காது, அரசியல் பத்தின ஒரு புரிதல் இருக்காது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையை உடைக்கணும்னு எனக்கு பத்திரிகை துறைக்குள்ள வந்தவனு தோணுச்சு. அதுக்காக என்ன தயார்படுத்தினேன். அப்படி தயார்படுத்திக்கிட்டே இருக்கும் போது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளா அரசியலுக்குள்ள நான் வந்தால் தானே தவிர இதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு வரல. இல்லையா, வந்து வர்த்தகம் செய்திகளும் நான் என்னால பண்ண முடியும், விளையாட்டுத்துறையும் சார்ந்து என்னால ப்ரூவ் பண்ணிருக்கேன். இப்படி எல்லாம் நான் பலது பண்ணாலும் ஒரு அரசியல் சார்ந்து வந்து நிற்கும் போது பெண்கள் இல்லாத இடத்தை வரக்கூடிய பெண்கள் நிரப்பணுங்கிறதுக்கு ஒரு நாம முன்மாதிரியா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் மனசுல இருந்தது. அதனுடைய நீச்சி தான் இது.
அப்படி பார்த்தா கூட இப்போ வட இந்திய ஊடகங்கள் எடுத்துக்கிட்டா, அல்லது அதோட வந்து நீங்கள் தென்னிந்திய ஊடகங்களோட ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா வட இந்திய ஊடகங்களில் பெண்கள் அதிகமாக பங்கேற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் குறிப்பாக வந்து ஆங்கில ஊடகங்களை பொறுத்தளவில் பெண்களின் பங்களிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அந்தது வந்து தமிழில் அந்த அளவு கிடையாது. இந்த சமூகம் வந்து பெண்களை வந்து அந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு துறையிலேயோ அல்லது அரசியல் சம்பந்தமாக பேசுகிறதுலையோ விரும்புறதில்லைங்கிறது காரணமாக, அல்லது ஊடகத்துறையிலேயே நிலவுகின்ற ஜெண்டரிஸ்ட்டுங்கிற மாதிரி, அதாவது பாலியல் தொடர்பான ஒரு வேறுபாடு காட்டுறது காரணமா?
கண்டிப்பா சரியான புள்ளியை தொட்டிருக்கீங்க. நாம வந்து தமிழ்நாடு வந்து முற்போக்கு பேசிய மாநிலம், பெண்ணுரிமை பேசியது, பாலின சமத்துவம் குறித்து பேசப்பட்ட ஒரு நீண்ட நெடிய வரலாறும், அந்த அரசியல் கட்சிகள் இங்க ஆட்சி செய்த வரலாறெல்லாம் கொண்டிருந்த போதும் கூட பெண்கள் இன்னும் அரசியலும் பத்திரிகை துறையில பெண்களுக்கான இடமும் இன்னும் போதாம இங்க இருந்துகிட்டேதான் இருக்கு. பேச்சளவுலேதான் இருக்கு, களத்துல இல்ல. ஆனா நீங்க குறிப்பிட்டது மாதிரி அது ஒரு பர்காத்தா இருக்கட்டும், சினி கேர்வலாக இருக்கட்டும், இல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய நவிகா அல்லது வந்து பத்மஜா ஜோஷி, பிரீத்தி சௌத்ரி, ஃபே டிசோசா, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். பிரியம் தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு இந்தியா டுடேல இருக்கிற பிரியம்மதான நாம ஒரு பெரிய பட்டியலே பெண்கள் குறித்து நாம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா இந்த இடம் அவர்களுக்கு வந்து அங்க கொடுக்கப்படுகிற வாய்ப்பு தமிழ்நாட்டுல கிடையாது. தமிழ்நாட்டுல விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பெண் ஊடகவியலாளர்கள் நெறியாளர்களாக ஒரு அரசியல் விவாதங்களை நெறியாளர்கள் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனா கிரவுண்ட் லெவல்ல ரிப்போர்ட்டர்ஸ் அப்ப நிறைய பெண்கள் வராங்க, தாலுக்கா அளவுல நிறைய ரிப்போர்ட்டர் வர்றாங்க, மற்றபடி பின்னாடி இருந்து செய்யக்கூடிய வேலைகள்ல நிறைய பேர் பெண்கள் இப்பதான் வராங்க. ஆனா நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வரும்பொழுது ரொம்ப குறைவான ஆட்கள் இருந்தாங்க. பெண்கள் வந்து ஆண்கள் எழுதி வைத்து விட்டு போகிற செய்திகளை படித்து மட்டுமே விட்டு போகிற ஒரு பெண்களாக இருந்தாங்க. இப்ப பெண்களே வந்து எழுதி அவங்களே களத்துல நின்று செய்தியை உருவாக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்கிறது இன்னும் நாட்கள் இருக்கு. தமிழ்நாடு வளர வேண்டிய ஒரு இடத்துல தான் பத்திரிகை துறையில் இருக்கிறது.
நிறைய சேனல்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தா கூட எடிட்டர் நியூஸ் எடிட்டருங்கிற ஒரு, அதாவது அந்த உச்சக்கட்ட பதவிக்கு வந்து இதுவரை பெண்கள் இருக்கிற மாதிரி படலை, அப்படியான ஒரு இதுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பேட்டியில் கூட குறிப்பிட்டிருக்கிறீங்க. அதற்கான ஒரு ஸ்பேஸ் இடம் இப்போதை உருவாகியிருக்கு அப்படின்னு மாதிரி படுதா உங்களுக்கு?
கண்டிப்பாக உருவாகி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நான் வந்து எங்களுடைய தொலைக்காட்சிக்கு அசோசியேட் எடிட்டரா இருக்கிறேன். அதே நேரத்துல எங்களுடைய சமூக வலைதளங்கள் பக்கம் டிஜிட்டல் மீடியா நியூஸ் 7 தமிழுடைய டிஜிட்டல் மீடியாவுடைய டிஜிட்டல் ஹெட்டாவும் எடிட்டராவும் நான் இருக்கிறேன். இப்ப வந்து பெண்களுக்கு இப்படியான வாய்ப்புகள் வருது. நாம தொடர்ந்து உழைப்பையும் அதற்கான முழு ஈடுபாட்டையும் கொடுத்தோம்னா, அதாவது முதன்மை ஆசிரியர்ங்கிற பொறுப்புக்கான எல்லா தகுதிகளையும் நாம் அடைந்தோம்னா நமக்கான இடம் இருக்குங்கிறத இப்ப இருக்கக்கூடிய ஊடகத்துல அதுக்கான ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக என்னால உணர முடியுது. எனக்கே அதன் மாதிரியான சில அழைப்புகள் வந்திருக்கு. நான் தான் வந்து இங்க இருக்கக்கூடிய எனக்கு சில காரணங்களால நான் வந்து அழைப்புகளை கூட நான் தவிர்த்திருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா என்னுடைய கனவும் ஒரு முதன்மை ஆசிரியரா ஒரு காட்சி ஊடகத்தையோ நடத்தணும் அப்படிங்கறதுல வந்து, அது வந்து ஒரு பெண்களுடைய பார்வையில் இருந்து அந்த காட்சி ஊடகம் மக்களுக்கு போய் சேரணுங்கிறது வந்து ஒரு நீண்ட கனவுன்னு சொல்லலாம்.
பெண் ஊடகவியலாளர் மீடியா பர்சனா இருக்கிறதுனால இருக்கிற அனுகூலங்கள் எப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு படுது?
ஆஸ்திரேலியாவில வந்து ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரியா அவங்க வேலை செய்யலாம், வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப வேலைகளை பிரித்து கொள்ளலாம், அது வந்து அவங்களுடைய பண்பாட்டு ரீதியா அப்படி வளர்ந்து வந்திருக்கலாம். ஆனா நம்ம சமூகம் இன்னும் அப்படி வளரல. இப்பதான் ஒரு தலைமுறை கொஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது. இதற்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் வீட்டுல வேலை செய்வாங்க, ஆண்கள் வெளியில போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கறதுல இருந்து ஒரு டிரான்சிஷன் பீரியடுக்கு பெண்களும் வேலை செய்ய போறாங்க. அப்ப பெண்கள் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, வீட்டுல உள்ள வேலைகளையும் செஞ்சுட்டு போய் அங்க செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப 2 மடங்கு ஒரு, அதாவது 24 மணி நேரமும் செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும், அது குறித்த வாசிப்புகளும் அது குறித்த ஆழ்ந்த பார்வையும் வேணும் அப்படிங்கும் போது, அதற்கு தன்னை ஒரு பெண் தயார்படுத்திக்கணும்னா காலையில வீட்டுல குழந்தைகளை பார்க்கணும், குடும்பத்திற்கு தேவையான உணவுகளை சமைக்கிறதுல இருந்து ஒரு ஆண் பத்திரிகையாளர் போடுற எஃபர்ட்டை விட டபுள் எஃபர்ட் வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் 2 மடங்கு அதற்காக தன்னை 24 மணி நேரத்துல தயார்படுத்திக்கணுங்கிறதே ஒரு முதல் சவால். அதை தாண்டி பெண்கள் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அதை வந்து தட்டி விடுவாங்க. அதாவது இந்த கருத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் தெரியாது பெண்களுக்கு அப்படிங்கிற மனநிலையிலேருந்தே எதிர்கொள்வாங்க. ஆனால் நாம ஆதாரப்பூர்வமா சொல்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்கணும் நம்ம கையில. அதெல்லாம் வைத்து இல்ல நான் சொல்றது சரி, இதுதான் சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் செய்தி, இதுதான் ஆதாரப்பூர்வமானது அப்படின்னு தன்னை நிறுவிக் கொள்வதற்கு நிறைய வாசிப்புகள் தேவை. இதை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விவாதங்கள்ல ஒரு ஆணை கூப்பிடும் போது வந்து சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு கருத்தை சொல்ல வருவாங்க வந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள். இப்ப நிறைய மாறி இருக்கு, இருந்தாலும் இந்த கருத்தை பதிவு பண்றேன். ஆனா ஒரு பெண் குறுக்கிட்டு நீங்கள் பேசுவது தவறு அல்லது நீங்கள் பேசுறத நான் நெறிப்படுத்துறேங்கிற இடத்துக்கு போகும்போது, நாம பேசுறத ஒரு பொண்ணு கரெக்ட் பண்றதா அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து இருமா நான் சொல்லி முடிக்கிறேன்னு அந்த மாக்குல இருக்கிற அந்த டோன் வந்து மிக மோசமான ஒரு கருத்தை நமக்கு சொல்லும், இந்த உலகத்துக்கு சொல்லும். அதை வந்து தவிர்க்கணுங்கிறதுக்காக நான் தொடர்ந்து நிறைய விவாதங்கள்ல போராடி இருக்கேன். நான் அது அந்த வார்த்தை வராம இருக்கிறதுக்காக அவங்கள்ட்ட நயமா பேசி நயமான வார்த்தைகள், அதை தாண்டி வரக்கூடியவர்கள்ட்ட கேள்வியாலேயே திருந்தி அளிப்பேன். குறுக்க விழுந்து அப்பதான் ஹை பிச்சில கேள்விகளை கேட்டு கேள்விகளுக்கான பதில வாங்குவேன். என் மீது அவர் காமிச்ச அந்த மாவுக்கான வெறுப்ப ஒரு இடத்துலயும் காமிக்காம இருக்கக்கூடியது சவால். இப்படி நிறைய சவால்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த வேலை பிடிச்சிருக்கிறதுனால நமக்கு அது சவாலா தெரியாது, நமக்கு அது உடைய பயணிக்கிறது அது ஒரு எப்படி சொல்றது அது ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர் சுகிதா அவர்கள். இப்போ தமிழ்நாட்டிலே கூட இப்போ பல துறைகளில் வந்து பெண்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் என்னமோ வந்து இங்கிருந்து பார்க்கும்போது பெண்கள் பத்திரிகை துறையில் அல்லது ஊடகத்துறையில் பணியாற்றுறது வந்து அந்த அளவுக்கு வரவேற்கப்படுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து எப்போ வருதுன்னா, இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் பெண் பத்திரிகையாளர் வந்து டிவி கூத்தாடி அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் சொன்னாங்க, அதுக்கு கூட நீங்கள் கொந்தளித்தீர்கள். அதோடு சேர்ந்து பெண் பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து அவரை பாலியல் ரீதியாக இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு அரசியல்வாதி பேசினார், அதுக்கு தமிழகமே வந்து எதிர்ப்பு தெரிவித்த அளவுக்கு நடந்தது. இப்படியான ஒரு பார்வை பெண் பத்திரிகையாளர்கள் அல்லது ஊடகத்தில் இருக்கிறவங்க மேலே வர்றது இந்த சமூகத்தின் ஒரு பிரதிபலிப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா, இல்லை சில இண்டிவிஜுவல் சில தனி மனிதர்கள் இப்படி அப்பப்போ சொல்லக்கூடும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா?
இரண்டு கருத்துமே இதுல இருக்கு. சில இண்டிவிஜுவல்ஸ்ன்னு நாம கடந்து போயிட முடியாது. பெண்கள் மீதான அந்த பார்வை இன்னும் மாறல, பெண்கள் பத்திரிகை துறைக்கு வராத அப்படிங்கறது மாறல. ஆனா சில இடங்கள்ல நான் போகும்போது, நீங்க இப்படி நல்லா கேள்வி கேக்குறீங்க மேடம்னு சில இடங்கள்ல வந்து நேர்மையா வந்து நம்மளை பாராட்டுறவங்கள நான் பாக்குறேன். அதே நேரத்துல நீங்க சொன்னதோட இன்னொரு பாயிண்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெண் வந்து ஊடகவியலாளரா இருந்தா அவங்களுக்கு முதல்ல வீடு கிடைக்காது. அது சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னொரு இடத்துல வீடு பாக்குறதுக்கு கூட ஒரு சவாலான விஷயமா. மீடியாவில் இருக்கீங்களா, அதுவும் பெண்கள் மீடியாவில் இருக்கிறதுலாம் கிடையாதுங்க வீடு, இப்படி சொல்லக்கூடிய மனநிலையில நிறைய இங்க பார்க்க முடியும். இன்னும் சமூகம் அதற்கு தயாராகல. இதே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல இருந்தா நம்ம மீதான பிம்பம் வேறாகவும், பத்திரிகை துறையில இருக்கிற நம்ம மீதான பிம்பம் வேற மாதிரியா இருக்கு. அது ஓரளவுக்கு மதிக்கத்தக்க ஒரு பிம்பமா தான் இருக்கு. என்டர்டைன்மெண்ட் சேனலோட கம்பேர் பண்ணும்போது நம்ம மீதான காசிப் குறையும். நம்மளை பத்தி பேசுறது வந்து நாம என்ன பேசுறோமோ அதை தான் பேசுவாங்க. நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கையை பெரிய அளவுல வந்து அவங்க பேச மாட்டாங்க. இப்ப என்டர்டைன்மெண்ட் மீடியா பத்தி வரக்கூடிய காசிப் செய்திகள் மாதிரி. ஆனாலும் இன்னுமே வந்து பத்திரிகை துறையில நாம வந்து கால் ஊன்றுவதற்கு பெண்களுக்கு ஒரு தடை இங்க இருக்குன்னு தான் சொல்லணும். இல்லைன்னு சொல்லிட முடியாது. பெண் அவங்க உங்க குடும்பங்கள்ல ஆரம்பிச்சு இந்த துறைக்கு அனுப்ப பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் இது இதுக்கு போனா உனக்கு வந்து கல்யாணம் ஆகுமா, இப்படி கேட்கக்கூடியதெல்லாம் நிறைய. இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு வந்தாலும் அடுத்து திருமணத்துக்கு அப்புறம் அந்த கணவர் அனுமதிக்கணும். அந்த கணவர் அனுமதிக்கலன்னா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அப்படிதான். நிறைய பெண்கள் எனக்கு என்னோட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பெண்கள்ல எனக்கு விரல் விட்டு என்னக்கூடியவங்கதான் பத்திரிகையாளர்களா இருக்காங்க. நிறைய பேர் காணாம போயிட்டாங்க, குடும்ப பெண்களா மாறிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஊடகத்துறையிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு குடும்ப சூழலாலோ அல்லது வந்து சமூக புறச்சூழலாலோ மறுக்கப்படுதுங்கிறத மறுக்க முடியாத உண்மைதான் அதுவும்.
இப்போ நீங்கள் ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கிறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் இயற்கையாகவே வந்து ஆங்கில ஊடகத்துக்கு தானே போயிருக்கணும், எப்படி தமிழுக்கு வந்தீங்க?
நாம வந்து ஆங்கில இலக்கியம வந்து ஒரு சப்ஜெக்டா படிச்சோம், ஆனா தமிழ் நம்ம உயிரிலேயே கலந்துருக்கு இல்லையா. நமக்கு தமிழ் தான் முக்கியம் முதல்ல. இரண்டாவதாக சொல்லணும்னா, நான் வந்து ஊர்ல இருந்து ஒரு காதல் திருமணம் செய்து கொண்டு ஊரை எதிர்த்து நான் திருமணம் செய்து கொண்டு வந்த ஒரு ஆள் சென்னைக்கு. அப்ப ஊர்ல இருக்கக்கூடியவர்களை நாம திரும்பி பார்க்க வைக்கணும். நம்மளை யார் வந்து வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ அவங்க முன்னாடி நாம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை, நம்ம எந்த கனவுக்காக சென்னை நோக்கி பயணிச்சோமோ அந்த கனவை நான் செஞ்சு காமிச்சுட்டேங்கிற அந்த ஒரு இதோட போய் நிக்கணும்னா அதுக்கு வந்து எனக்கு தமிழ் ஊடகம் தான். ஏன்னா ஊர்ல கிராமங்கள்ல தமிழ் ஊடகங்கள் தான் அதிகமா பார்ப்பாங்க. அதனால தமிழ் ஊடகத்துல நான் வந்து சர்வைவ் ஆகணும். தமிழ் ஊடகத்துல நான் வந்து எனக்கான ஒரு இடத்தை தக்க வச்சுக்கணும். அங்க நான் வந்து தனித்துவமா தெரியணுங்கிற ஒரு குறிக்கோள் எனக்குள்ள இருந்தது. அது சுயநலமா கூட இருக்கலாம், நான் போயிட்டு ஜெயிச்சு காமிச்சுட்டேன் பாருன்னு சொல்ற ஒரு பெருமிதமா கூட இருக்கலாம். ஆனால் என்ன பார்த்து 10 பேர் இப்ப கிராமங்கள்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா அதுல ஒரு சந்தோஷம் எனக்கும் இருக்கு. அது சுயநலத்துல ஒரு பொதுநலமும் இருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்துதான் பாருக்கிறேன்.
உங்களது மிகப்பெரிய இன்னொரு பலம் வந்து எழுத்து இல்லையா, நீங்க நிறைய எழுதி இருக்கிறீங்க. ஏன் வந்து விஷுவல் மீடியாங்கிற ஒரு காட்சி ஊடகத்துக்கு போறீங்க, ஏன் வந்து எழுத்துக்கு போகல?
என்னுடைய ஆரம்பம் வந்து பத்திரிகை துறை வந்து எழுத்துலதான் ஆரம்பிச்சு, தினமலர்ல ஆரம்பிச்சு. இன்னைக்கும் வந்து எழுத்துதான் எனக்கு பிரதானம். நாம வந்து ஊடகத்துல காட்சி ஊடகத்துல பேசுறது காத்தோட போயிரும். ஆனா பைலைன்ல அந்த சுஜிதா சாரங்கராஜன அவள் விகடன்ல எழுதுற நான் ஒரு கட்டுரைக்கு வருது பாருங்க, அந்த சுஜிதா சாரங்கராஜா ஒரு 2 நிமிஷம் நிலை குத்தி பாத்துக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா அந்த பெயர் வந்து அப்படியே இருக்கும் எங்கேயோ வந்து. அது ஒரு பட்டாணி மடிச்சு போட்டா கூட அந்த பேப்பர் அப்படி திருப்பி பாக்குற யாரோ படிக்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கு நம்ம பேரு போகும். நம்மள லட்சக்கணக்கானவங்க கோடிக்கணக்கானவங்க உலகம் முழுவதும் பார்ப்பாங்க. நாம பேசுறது காற்றோட போயிரும், ஆனா நம்ம எழுத்து ஆவணப்படுத்தும். நம்ம அப்புறமும் நாம மறைஞ்சிட்டா கூட நம்ம எழுத்து நம்மள வந்து இங்க உயிரோட இருக்க வைக்கும். அதனால எழுத்தின் மீதான ஒரு ஆர்வம் எனக்கு என்னைக்குமே உண்டு. அதாவது அச்சு ஊடகத்திலிருந்து காட்சி ஊடகத்திற்கு எனக்கு அழைப்பு வந்துதான் நான் வந்தேன். அச்சு ஊடகத்துல என்னுடைய கட்டுரைகளை பார்த்துட்டு தான் எனக்கு காட்சி ஊடகத்திலிருந்து அழைப்பு வந்துச்சு. ஆனா காட்சி ஊடகம் நம்மளை எளிதாக கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கும். அந்த ஒரு காரணத்திற்காக நான் காட்சி ஊடகத்துக்கு வந்தேன். நான் அச்சு ஊடகத்திலேயே இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இன்றைக்கு தெரியும் உலகமயம் வந்து எப்படி போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அச்சு ஊடகத்துடைய காலம் வந்து ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது. அது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருதுதான். அதே நேரத்துல காட்சி ஊடகமே இன்னைக்கு டிஜிட்டலா மாறிடுச்சு, எல்லாமே இணையதளத்துக்கு வந்துட்டாங்க. உலகம் முழுவதுமே அப்படியாக மாறிய பிறகு அச்சு ஊடகத்துக்கான தேவை, அச்சு ஊடகத்துடைய பாதிப்பு, அச்சு ஊடகத்துக்கான இடம் அப்படிங்கிறது சுருங்கிக்கிட்டே வருது. அதை வந்து நம்மளுடைய எழுத்து தாகத்துக்கு வேணா நிரப்பிக்கலாமே தவிர நம்மளுடைய வாழ்க்கையுடைய நீண்ட வாழ்க்கைக்கு நம்மளை வந்து ஒரு ஆளா மாத்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி வந்த போது, நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அச்சு ஊடகத்திலே இருக்கலாமா காட்சி ஊடகத்துக்கு போகலாமான்னு ஒரு இடத்துல நின்று நிதானிச்சு எடுத்த முடிவு தான் காட்சி ஊடக அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டது. இப்ப 10 ஆண்டுகளுக்கு பிறகு காட்சி ஊடகத்துல ஒரு முதன்மை ஆசிரியரா வர வேண்டிய அதே பொறுப்பு எனக்கு டிஜிட்டல் எடிட்டரா டிஜிட்டல் ஹெட்டா என்னுடைய அலுவலகத்திலேயே ப்ரொமோஷன் கிடைச்சப்ப எல்லாரும் சொன்னாங்க, நீ ஒரு காட்சி ஊடகத்துல வர வேண்டிய எடிட்டரா வர வேண்டிய ஒரு ஆளு, நீ டிஜிட்டல் குள்ள போய் மாட்டிக்காத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னால ரெண்டையுமே செய்ய முடியும். ஏன்னா இந்த 10 ஆண்டுகள்ல டிஜிட்டல் தான் இங்க எல்லாத்தையும் ஆள போகுது. அப்ப டிஜிட்டல் குறித்த புரிதல், டிஜிட்டல் குறித்த கற்றல் இன்னைக்கு நான் ஆரம்பிச்சேன்னா அன்னைக்கு நான் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பர்சனா அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பேன்னு இப்பயும் டிஜிட்டல தேர்ந்தெடுத்தேன். இப்படி காலப்போக்கில தேர்ந்தெடுத்தது தான். அதனால எழுத்த விடக்கூடாதுன்னா இன்னும் சிற்றிலக்கியங்கள்ல, சிற்றிதழ் பத்திரிகைகள்ல, அப்புறம் வெகுஜன பத்திரிகைகள்ல எல்லாம் எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கேன். அடுத்த கட்டுரை தொகுப்பும் அதுக்கு தயாராயிட்டு.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.